أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أمن يجيب المضطر إذا دعاه ويكشف السوء ويجعلكم خلفاء الأرض أإله مع الله قليلا ما تذكرون
الذي துன்பத்திற்கு ஆளானவர் அவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவருடைய வேண்டுதலுக்கு பதிலளித்து அவரது தீங்கை அகற்றி வேண்டுதல் புரியும் உங்களை இப்பூமி முழுவதற்கும் வாரிசுகள் ஆக்குபவன் எவன்? இத்தகு ஆற்றல் பெற்ற அல்லாஹுடன் வேறு கடவுள் உண்டா? நீங்கள் அறவே உணர்வதில்லை. அல்லாஹ் கூறுகிறான், நான் துன்பத்திற்கு ஆளானவர் மற்றும் நிம்மதி இழந்தவரின் துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றேன். கடந்த ஹுத்பாவிலும் நான் துவா தொடர்பாக அஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலிஹிஸ்லாம் அவர்களின் சான்றுகளின் ஒளியில் துவாக்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், அவற்றில் உள்ள ஞானம் மற்றும் அதன் தத்துவம் என்ன என்பதை எடுத்துரைத்திருந்தேன். இன்றும் துவா தொடர்பான விஷயமே தொடர்கின்றது. நான் கூறியது போன்று அல்லாஹ் கூறுகின்றான், நான் துன்பத்திற்கு ஆளானவரின் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக துன்பத்திற்கு ஆளானவர் என்பதன் பொருள் நிம்மதி இழத்தல் மட்டுமே இல்லை, மாறாக எந்த மனிதனுடைய அனைத்து பாதைகளும் துண்டிக்கப்பட்டு விடுமோ அவரும் துன்பத்திற்கு ஆளானவர் ஆவார். ஆக நாம் துவாவிற்காக அல்லாஹ்விற்கு முன்பு குனியும் பொழுது எப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி குனிய வேண்டுமென்றால், இறைவனிடத்தில் துவா செய்ய வேண்டுமென்றால், உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை, நாங்கள் உன்னையே சார்ந்து இருக்கின்றோம், உன்னையே நம்புகிறோம், உன்னிடத்திலே வந்திருக்கின்றோம் என்ற நிலை இருக்க வேண்டும். ஜமாஅத் அளவில் குறிப்பாக இந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது நம்மை இந்த நிலைமைகளிலிருந்து வெளியே கொண்டு வருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. பாகிஸ்தானிலோ அல்லது வேறு சில நாடுகளிலோ, மாறாக தனிப்பட்ட ரீதியிலும் கூட அல்லாஹ்தான் அனைத்தையும் செய்கிறான் என்று மனிதன் கருத வேண்டும். அவன்தான் நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றான். அவன் முன்பு மட்டுமே குனிய முடியும். அவன்தான் காரணிகளை உருவாக்கி தருகின்றான். எவர்கள் அவனுக்கு முன்பு குனிவதும் இல்லையோ அவர்களின் மீது கூட அவனின் ரஹ்மானியத்தின், அதாவது அளவற்ற அருளாளன் எனும் வெளிப்பாட்டில் இருந்து பயனடைகின்றார்கள். அஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலிஹிசலாம் துன்பத்திற்கு ஆளானவர் தொடர்பாக கூறிய குறிப்பான கருத்து தொடர்பாக நான் கடந்த ஹுத்பாவிலும் எடுத்துரைத்திருந்தேன். அல்லாஹ் தன்னை அடையாளம் கண்டுகொள்வதற்கான குறிப்பான அடையாளமாக இதை ஆக்கியிருக்கின்றான். அதாவது நான் துன்பத்திற்குள்ளானவரின் துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே உங்களுடைய துவாக்களில் உருக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. ஆக நமக்கு துவாக்களின் பக்கம் குறிப்பான கவனம் செலுத்த வேண்டும். இந்த துவாக்கள் தான் நம்மை நாம் இன்றைய நாட்களில் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், முஹம்மதிய உம்மத்தை சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கும் துவாக்கள் தான் பயனளிக்கும். இதை புரிந்து இந்த மக்கள் துவா செய்வார்கள் என்றால், அத்தோடு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரை எதிர்ப்பதை விடுவார்கள் என்றால் இந்த துவாக்கள் பயனளிக்கும். எவ்வாறு இருப்பினும் தங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் உருக்கமான நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு அகமதியும் தனது சிந்தனையில் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதிரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலிஹிஸ்லாம் அவர்கள் இந்த கருத்தை ஓரிடத்தில் எடுத்துரைத்துள்ளார்கள். கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் தேவைகள் அற்றவனாவான். எதுவரை அதிகமாகவும் மீண்டும் மீண்டும் உருக்கத்துடன் துவா செய்யப்படுவதில்லையோ அவன் பொருட்படுத்துவதில்லை. கூறினார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உருக்கம் நிபந்தனையாகும். அந்த உருக்கத்தின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், இப்பொழுது உலகத்தில் அனைத்து வழிகளும் அடைபட்டு விட்டன, ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது, அது இறைவனின் பாதையாகும், அது மட்டும்தான் நம்மை கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்கின்ற 100% நிச்சய உறுதி இருக்க வேண்டும். எனவே நம்முடைய துவாக்களில் இந்த வேதனைக்குரிய நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் இந்த துவா மற்றும் ஜிக்ரே இலாஹி போன்றவை வெறும் நாவளவிலானதாக மட்டும் இருக்கும் என்றால் எந்த பயனும் இருக்காது. அது தொடர்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள். மேலும் நினைவு கூறுதலின் உதாரணம் எவ்வாறு ஒரு மனிதனின் எதிரி மிக வேகமாக பின்தொடர்ந்து வருகின்றான், எதுவரை என்றால் அந்த மனிதர் ஓடிச் சென்று ஓர் உறுதியான கோட்டைக்குள் அடைக்கலம் பெற்றுவிட்டார், எதிரியின் கைகளில் பிடிபடுவதிலிருந்து தப்பித்துவிட்டார் என்பதை போன்றதாகும். இவ்வாறுதான் மனிதன் ஷைத்தானிடமிருந்து ரட்சிப்பு பெற முடியும். அவ்வாறில்லை என்றால் வேறு எந்த வழிமுறையும் இல்லை. ஆக துவாக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. திருக்குரானின் துவாக்கள் உள்ளன, சுன்னத்தான துவாக்கள் அதாவது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாக்கள் உள்ளன, ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட துவாக்கள் உள்ளன, தனது மொழிகளில் துவாக்கள் உள்ளன. நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அல்லது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலைமைகளிலிருந்து நாம் வெளியேற வேண்டுமென்றால் இந்த துவாக்களின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்மால் சுதந்திரமாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை. சுதந்திரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை வெளிப்படுத்த இயலவில்லை. பாகிஸ்தானிலோ அல்லது வேறு பிற நாடுகளிலோ சுதந்திரமாக நாம் இறைவனின் இறுதி ஷரியத்தான திருக்குரானை ஓத முடிவதில்லை. சுதந்திரமாக எந்த வகையான இஸ்லாமிய அடையாளங்களையும் வெளிப்படுத்த முடியவில்லை. ஷைத்தானின் நண்பர்கள் எல்லா நேரமும் அகமதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு தனது தவறான புரிதலுக்கு ஏற்ப நாம் நன்மையை சம்பாதிக்கலாம் என்று எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்து கிடக்கின்றனர். கடந்த நாட்களில் ஒரு அகமதியை ஷஹீதாக்கினார்கள். கொலையாளி பிடிக்கப்பட்டான். அவனிடத்தில் விசாரித்த பொழுது நாங்கள் இன்ன மதரசாவினுடைய மௌலவி சாஹிபிடத்தில் சொர்க்கம் செல்வதற்கான மிக எளிய வழி என்ன என்று கேட்டதற்கு, நீங்கள் ஏதேனும் காஃபிரை கொன்றுவிடுங்கள், அகமதிகள் காஃபிராவார்கள், எனவே அவர்களை கொல்வது ஆகுமானதாகும் என்று கூறியதாக கூறியுள்ளான். ஆனால் உண்மையில் இவர்கள் அல்லாஹ்வின் பிடியில் வருவதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் நாம் நம்முடைய நிலையில் நிம்மதி இழந்தவர் போன்ற நிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. நிம்மதி இழந்தவரின் ஓர் அடையாளமாக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்லாம் அவர்கள் கூறியிருப்பதாவது, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இறை வசனங்களின் ஒளியில் கூறியுள்ளதாவது, முல்தர் என்ற சொல்லிற்கு துன்பத்திற்கு ஆளானவர் என்று பொருளாகும். அதுவும் சோதனை வடிவில் துன்பத்திற்கு ஆளானவர் என்பதாகும், தண்டனை வடிவில் துன்பத்திற்கு ஆளானவர் என்று அல்ல. இன்று அகமதிகள் இருப்பதைப் போன்று, அதாவது அவர்கள் சோதனைகளை கடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் மீது இறை அன்பு, தூதரின் மீதான அன்பு போன்றவற்றை வெளிப்படுத்துவதிலும் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய எந்த ஒரு குற்றச்செயலுக்கும் அவர்களுக்கு இந்த தண்டனைகள் கிடைக்கவில்லை. இது நம்மை சோதனைக்கு உள்ளாக்கியிருப்பதாகும். எனவே இந்த நாட்களில் மேலும் எப்பொழுதும் நமது நாவுகளை துவாக்களாலும் இறைவனை நினைவு கூறுவதாலும் ஈரமாக வைத்திருக்க வேண்டும். நமது சஜிதாக்களிலும் நம்முடைய துவாக்களிலும் நிம்மதியற்ற நிலையை உருவாக்க வேண்டும். இப்பொழுது நான் சில திருக்குரான் மற்றும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாக்களையும் மேலும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவாக்களையும் கூறுவேன். அந்த துவாக்களின் போது இங்கு மட்டும் ஆமீன் என்று கூறிவிடுவது போதுமானதல்ல, மாறாக அவைகளை சிந்தித்து நாம் எதிர்காலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். உருக்கத்தோடு அதையும் படிக்க வேண்டும். அத்தோடு நம்முடைய மொழிகளிலும் துவாக்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், தங்களுடைய மொழியிலும் துவாக்கள் செய்யுங்கள், அதன் மூலமாக உருக்கத்தின் நிலை அதிகமாக உருவாகும், உள்ளம் அதை உணரும். ஜிக்ரே இலாஹி செய்பவர்கள் தொடர்பாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜிக்ரே இலாஹி செய்பவர் மற்றும் ஜிக்ரே இலாஹி செய்யாதவரின் உதாரணம் உயிருள்ளவர் மற்றும் மரணித்தவருக்கு ஒப்பானதாகும். எனவே நாம் இறைவனை நினைவு கூறுவதில் தனது நாவுகளை ஈரமாக வைத்திருக்கும் அந்த உயிருள்ளவர்களோடு இணைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெரிதோர் சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆ ஆனது ஒருவரின் மீது இறங்கிவிட்ட மற்றும் இறங்க உள்ள துன்பங்களிலிருந்தும் அவனை பாதுகாப்பதில் பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. கூறினார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, துஆவை உங்கள் மீது கடமையாக்கிக் கொள்ளுங்கள். எனவே துஆவின் முக்கியத்துவத்தை நாம் எப்பொழுதும் முன்னிறுத்த வேண்டும். சில துஆக்களை பற்றி நான் எடுத்துரைக்கின்றேன். நான் கூறியது போன்று எல்லாவற்றுக்கும் முதலாக சூரா ஃபாத்திஹா தொழுகையில் மட்டுமின்று இல்லாமல் அதை மற்ற நேரங்களிலும் கூறிக்கொண்டிருக்க வேண்டும். ஜூபிலியின் துஆக்களில் இதையும் நாம் கூறியிருந்தோம். சூரா ஃபாத்திஹாவையும் ஓதி வருமாறு இப்பொழுது அது ஒரு நிலையான பழக்கமாக ஆகியிருக்க வேண்டும். மனிதன் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், சூரா ஃபாத்திஹாவின் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் அதை கவனத்தோடும் களப்பற்ற தன்மையோடும் ஓதுவது உள்ளத்தை தூய்மையாக்குகிறது, மேலும் இருளின் திரைகளில் இருந்து வெளியே கொண்டு வருகிறது, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இருள்களை அகற்றுகின்றது, நெஞ்சத்தை திறக்கின்றது, ஆறுதல் வழங்குகின்றது, உண்மையை தேடுபவர்களுக்கு அந்த ஏக இறைவனின் பக்கம் இழுத்து வந்து எப்படிப்பட்ட ஒளிகள் மற்றும் அடையாளங்களை வழங்குகிறது என்றால் அது இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் இடத்தில் இருக்கின்றது, அல்லாஹ்விற்கு அருகில் அழைத்துச் செல்கின்றது. மனிதன் சிந்தித்து படித்தால் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் உடனான நெருக்கம் கிடைக்க முடியும். நமக்கு கிடைக்க முடியாது என்று இல்லை, இதை மனிதன் வேறு எந்த சூழ்ச்சியாலும் திட்டத்தாலும் ஒருபோதும் பெற முடியாது. எனவே சூரா ஃபாத்திஹாவை ஆழ்ந்து கவனித்து புரிந்து படிப்பதன் மூலமாகவும் அதை தொடர்ந்து ஓதுவதன் மூலமாகவும் மனிதன் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவனாக ஆகின்றான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சிந்தித்து பார்த்தால் அதில் கூறப்பட்டுள்ள துவாக்களே மனிதனிடத்தில் உருக்கத்தின் நிலையை உருவாக்குகின்றன. பிறகு திருக்குரானின் ஒரு துவா, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனதௌ வஃபில் ஆஹிரதி ஹசனதௌ வகினா அஸாபன்னார். அதாவது, எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, மேலும் எங்களை நெருப்பின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பாயாக. இது தொடர்பாக ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நம்பிக்கையாளரின் தொடர்புகள் உலகத்தோடு எந்த அளவு பரந்ததாக இருக்குமோ அவருடைய உயர் அந்தஸ்துக்கு அது காரணமாக அமைகின்றது. ஏனென்றால் நம்பிக்கையாளரின் குறிக்கோள் மார்க்கமாக இருக்கின்றது. எனவே உலக தொடர்புகளும் கூட அல்லாஹ்வின் பார்வையில் அவருக்கு அந்தஸ்தை வழங்குகின்றன. ஏனென்றால் அவருக்கு மார்க்கம் முன்னுரிமை வாய்ந்ததாக விளங்குகிறது. உலகத்தினுடைய அவரது செல்வமும் மார்க்கத்தின் தொண்டிற்காகவே உள்ளன. எனவே அசல் விஷயம் என்னவென்றால், கூறினார்கள், உலகம் நோக்கமாக இருக்கக்கூடாது, மாறாக உலகை அடைவதில் உண்மையான நோக்கம் மார்க்கமாக இருக்க வேண்டும். உலகை எவ்வாறு அடைய வேண்டுமென்றால் அது மார்க்கத்திற்கு தொண்டாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். கூறினார்கள், அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த போதனையானது, அதாவது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனதௌ வஃபில் ஆஹிரதி ஹசனதன், இதிலும் உலகத்தை முன்னிறுத்தி உள்ளான். முதலில் உலகம் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எப்படிப்பட்ட உலகம் என்றால் அது மறுமையில் நன்மைக்கு காரணியாக அமையும். அப்படிப்பட்ட உலகம் முன் வந்துள்ளது. இந்த துவாவின் போதனையிலிருந்து தெளிவாக புரிய வருவது என்னவென்றால், நம்பிக்கையாளர் உலகை அடைவதில் மறுமையின் நன்மைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அத்தோடு உலகத்தின் நன்மைகள் என்கின்ற சொல்லில் ஒரு நம்பிக்கையாளர் முஸ்லிம் உலகை அடைவதற்காக மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான சிறந்த வழிமுறைகளும் உள்ளடங்கிவிட்டன. உலகிற்காக நன்மைகளை கேட்கும் பொழுது உலகை சம்பாதிப்பதற்காக மனிதன் தவறிழைக்க முடியாது. மார்க்கம் முன்னுரிமை வாய்ந்ததாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய திருப்தி முன்னுரிமை வாய்ந்ததாக இருக்கும். பிறகு அதற்கேற்ப மனிதன் செயல்படுவான். கூறினார்கள், உலகை எப்படிப்பட்ட வழிமுறைகளின் மூலமாக அடைய வேண்டுமென்றால் அதை மேற்கொள்வதனால் நன்மை மட்டும் இல்லாமல் அந்த வழிமுறையானது வேறு எந்த மனித குலத்திற்கும் கஷ்டத்தை தருவதற்கு காரணியாகவும் இருக்கக்கூடாது. மனிதர்களிடையே எந்த வகையான குறை மற்றும் வெட்கத்திற்கு காரணியாக அமைந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட உலகமானது சந்தேகமின்றி மறுமையின் நன்மைகளுக்கு காரணியாக அமையும் எனவே இந்த உலகை அடைவதும் கூட அல்லாஹினுடைய அருள்களை பெறுவதற்கான வழிமுறையாக இருக்க வேண்டும். மேலும் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நிகழுமென்றால் அப்பொழுதுதான் நாம் துஆவிலிருந்து உண்மையான பயன் அடையக்கூடியவர்களாக விளங்குவோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜமாஅத்திற்கு அறிவுரை வழங்கியவாறு கூறினார்கள், நம்முடைய ஜமாஅத்திற்கு இன்றைய நாட்களில் இந்த துஆ அதிகமாக கேட்க வேண்டும். அதாவது, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வக்கீனா அஸாபன்னார். ஏனென்றால் நாம் உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நாம் எதிரிகளால் மூட்டப்பட்டுள்ள நெருப்பில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மேலும் இன்றைய நாட்களில் உலகத்தினுடைய நிலைமைகள், அதாவது போரின் நிலைமைகள், இப்பொழுது எப்படிப்பட்ட ஆயுதங்கள் போரில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அவைகள் நெருப்பை கக்கக்கூடியதாக இருக்கின்றன. அல்லாஹ் நம்மை அந்த நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையை வழங்குவானாக. எனவே தங்களுக்காகவும் உலகிற்காகவும் அகமதிகள் அதிகமாக துவா செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. பிறகு இந்த துவாவையும் இன்றைய நாட்களில் மிக கடுமையாக மிகுந்த உருக்கத்தோடு செய்ய வேண்டும். திருக்குரானின் துவாவாகும், ரப்பனா அஃரிக் அலைனா சபுரம் வத்தபித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் கேஃபிரீன். அதாவது, எங்கள் இறைவா, எங்களுக்கு சகிப்புத்தன்மையை தந்தருள்வாயாக, மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக, மேலும் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. எந்த வகையான அச்சம் மற்றும் நிலைமைகளிலும் எங்களுடைய பாதங்கள் தடுமாற்றம் அடைந்து விடக்கூடாது. இந்த துவாவையும் மீண்டும் மீண்டும் உருக்கத்தோடு செய்ய வேண்டும். அதாவது, ரப்பனா ரப்பனா லா துவாஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபுலினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்தலனா பி வஅஃபு அன்னா வஃஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறிழைத்தாலோ நீ எங்களை தண்டிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் உள்ளவர்கள் மீது நீ பாரத்தை சுமத்தியது போன்று எங்கள் மீதும் நீ அதனை சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களால் சுமக்க இயலாத பாரத்தை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக. எங்களை பொறுத்தருள்வாயாக. எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. நீயே எங்கள் எஜமானன். ஆகவே நிராகரிக்கும் கூட்டத்தினருக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக. ஈமான் வலுப்பெறுவதற்கு இந்த துவாவையும் அதிகமாக செய்ய வேண்டும். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதம் இன்னக அந்தல் வஹாப். அதாவது, எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதன் பின்னர் எங்கள் உள்ளங்களை கோணலாக்காதிருப்பாயாக. மேலும் எங்களுக்கு உன்னிடமிருந்து அருளை வழங்குவாயாக. நிச்சயமாக நீயே வாரி வழங்குபவனாவாய். இப்போது இதற்கு பிறகு நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில துவாக்களை எடுத்து வைக்கின்றேன். ஒருமுறை ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நான் எனது தொழுகையில் செய்யும் விதமாக ஏதேனும் ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கூறுங்கள், அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்சி ஜுல்மன் கசீரன் வலம் யஃஃபிரு ஸுனூப இல்ல அந்த ஃபஃஃபிர்லி மஃஃபிரதம் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அந்தல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வே, நான் எனது ஆன்மாவின் மீது அநீதி இழைத்து விட்டேன், அதிகமாக அநீதி இழைத்து விட்டேன். உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவர் எவரும் இல்லை. எனவே உன் தரப்பிலிருந்து நீ என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை புரிவாயாக. நிச்சயமாக நீயே மன்னிப்பவன், மேன்மேலும் கருணை காட்டுபவனுமாவாய். இந்த துவா செய்யுமாறு அன்னார் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வலியுறுத்தினார்கள். பிறகு முசாப் பின் சஅத் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஒரு காட்டரபி ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நான் செய்து வரும் வகையில் ஏதேனும் ஒரு விஷயத்தை எனக்கு கட்டுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹு அக்பரு கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். அதாவது, அல்லாஹுவே தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, அவன் தனித்தவனாவான், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவன் அனைவரையும் விட பெரியவன், புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே, அவன் தூயவன், அவன் அனைத்து உலகங்களுக்கும் ரப் ஆவான், அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஆற்றலும் சக்தியும் இல்லை, அவன் மேலோங்கியவனும் கண்ணியத்திற்குரியவனும் ஆவான், மேலும் அவன் மிகுந்த ஞானமுடையவன் ஆவான். அந்த காட்டரபி கூறினார், யா ரசூலுல்லா, இது என்னுடைய இறைவனுக்காகும், அவனை நான் புகழ்கின்றேன், எனக்கு என்ன என்று கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு கூறி வாருங்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி. அதாவது, அல்லாஹுவே என்னை மன்னித்தருள்வாயாக, என் மீது கருணை புரிவாயாக, மேலும் நேர்வழி காட்டுவாயாக, மேலும் எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக. இன்னொரு அறிவிப்பில் வந்துள்ளது, ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அபு மாலிக் அஷ்ஜை அவர்கள் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிப்பு செய்கின்றார்கள், எவர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள். பிறகன்னார் கூறுவார்கள், இந்த சொற்களை கொண்டு துவா செய்யுங்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. அதாவது, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, எனக்கு நேர்வழியை வழங்குவாயாக, மேலும் என்னை நலமுடன் வைப்பாயாக, மேலும் எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக. இப்போது இரண்டு சஜ்தாக்களுக்கு இடையே நடுவே உள்ள துவா, அதிலும் கூட நாம் இந்த துவாவை செய்கின்றோம். ஆனால் மக்கள் சஜ்தாவிலிருந்து எழுகின்றார்கள், பிறகு அமர்ந்து விடுகின்றார்கள். அவர்கள் துவாவை செய்வது போன்று தெரிவதில்லை. அவர்களின் பார்வையில் இதற்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை என்பது போன்று தோன்றுகிறது. ஆனால் இதை நன்கு சிந்தித்து புரிந்து கூற வேண்டும். எங்கு ரிஸ்க் என்பது பௌதீக ரிஸ்க், உணவு என்று பொருள்படுமோ, அதே வேளையில் ஆன்மீக ரீதியிலும் பொருள்படும், அதிலும் முன்னேற்றம் பெறுதல் என்பதாகும். எனவே இந்த சிந்தனையோடு நாம் இந்த துவாக்களை செய்ய வேண்டும். எங்கு நாம் அல்லாஹுவை புகழ்கின்றோமோ, அங்கு நம்முடைய சீர்திருத்தம் மற்றும் நேர்வழி மற்றும் ஆன்மீகத்தில் முன்னேற்றுவதற்காகவும் துவா செய்ய வேண்டும். நம்முடைய துவாக்கள் உலகத்தை பெறுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக நம்முடைய புற மற்றும் அக நிலைமைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காகவும் துவா செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் துவா செய்யும் பொழுது, குறிப்பான கவனம் செலுத்தும் பொழுது, பிறகு எல்லா வகையான அருள்களில் மழை நம்மீது இறங்குவதை நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இன்னொரு துவா பற்றி இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் விழிக்கும் பொழுது கூறுவார்கள், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக அல்லாஹும்ம இன்னி அஸ்தக்ஃபிருக லிதம்பி வ அஸ்அலுக ரஹ்மதக, அல்லாஹும்ம ஜித்னி இல்மா வல துஸிக் கல்பி பஅத இத் ஹதைதனி வஹப்லி மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். அதாவது, அல்லாஹ்வே, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருகின்றேன், மேலும் உன்னிடத்தில் கருணையை வேண்டுகின்றேன், அல்லாஹ்வே என்னுடைய அறிவை அதிகப்படுத்துவாயாக, நீ எனக்கு நேர்வழியை வழங்கிய பின்னர் என்னுடைய உள்ளத்தை கோணலாக்காதிருப்பாயாக, மேலும் உன் தரப்பிலிருந்து எனக்கு கருணையை வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே அதிகமாக வழங்கக்கூடியவனாவாய். பிறகு ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் விவகாரத்தில் சிரமம் ஏற்பட்டால் அன்னார் கூறுவார்கள், யா ஹய்யு யா கய்யூமு பி ரஹ்மதிக அஸ்தகீஸ், உயிரோடு இருப்பவனே, பிறரை உயிரோடு இருக்கச் செய்பவனே, நிலைத்திருப்பவனே, பிறரை நிலைத்திருக்கச் செய்பவனே, உனது அருளால் எனக்கு உதவி செய்வாயாக. ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய துஆ மறுக்கப்படுவதில்லை. இப்னு அபி மல்கியா அவர்கள் கூறினார்கள், ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ரு இஃப்தாரி செய்யும் பொழுது இவ்வாறு கூறுவார்கள். அல்லாஹும இன்னி அஸ்அலுக பிரஹ்மதி கல்லதி வசியத் குல்ல ஷேயின் அன் தக்ஃபிர்லி. அதாவது, அல்லாஹ்வே, நான் உன்னிடத்தில் உன்னுடைய கருணையை கேட்கின்றேன், அது எல்லாவற்றின் மீதும் பரந்ததாக உள்ளது. நீ என்னை மன்னித்தருள்வாயாக. பிறகு உம்மே சலமா அறிவிக்கின்றார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வந்தார்கள், ரப்பிஃபிர் வர்ஹம் வஹ்தினி லித்தரீகில் அக்வமி. என்னுடைய இறைவா, மன்னித்தருள்வாயாக, கருணை புரிவாயாக, எல்லாவற்றையும் விட நேரிய, சரியான மற்றும் உறுதியான வழியில் என்னை வழிகாட்டுவாயாக. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை செய்கிறார்கள் என்றால், பிறகு நாம் எந்த அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டும்? அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு துவா பற்றி இவ்வாறு காண கிடைக்கிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இவ்வாறு துவா செய்து வந்தார்கள். அல்லாஹும இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜாலி வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத். அல்லாஹும இன்னி அஊது பிக மினல் மஸமி வல் மஹ்ரமி. அதாவது, அல்லாஹ்வே, கபரின் வேதனையிலிருந்து உன்னுடைய பாதுகாப்பில் வருகின்றேன். மசீஹுத் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து உன்னுடைய பாதுகாப்பில் வருகின்றேன். வாழ்க்கையின் குழப்பங்களிலிருந்தும் மரணத்தின் குழப்பங்களிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ்வே, பாவங்களிலிருந்தும் பொருளாதார சுமைகளிலிருந்தும் உன்னுடைய பாதுகாப்பில் வருகின்றேன். கூறக்கூடிய ஒருவர் அன்னாரிடத்தில், தாங்கள் இந்த அளவுக்கு ஏன் பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அன்னார் கூறினார்கள், மனிதனின் மீது பொருளாதார சுமை ஏற்படும் பொழுது அவர் பேசினால் பொய்யுரைக்கின்றார், வாக்குறுதி வழங்கினால் வாக்குக்கு முரணாக செயல்படுகின்றார். அன்னார் இந்த துவாவை செய்து வந்தார்கள் என்றால், என் நிலையிலும் அன்னார் இதுபோன்ற விஷயங்களில் இருந்து தூய்மையானவர்களாக இருந்தார்கள். நிச்சயமாக தன்னுடைய உம்மத்திற்காகத்தான் செய்து வந்தார்கள். அன்னாரின் உம்மத் இதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்தார்கள். அதாவது, பொய்யிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும், வாக்குறுதிக்கு மாறாக செயல்படுவதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இந்த துவாவை செய்கின்ற பொழுது நாம் இந்த விஷயங்களை பேணவும் செய்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவையும் உள்ளது. எனவே அல்லாஹ் இவைகளிலிருந்து பாதுகாப்பதற்கும் உலகின் நன்மைகளை நமக்கு வழங்குவதற்காகவும் துவா செய்யுங்கள். பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த துவா, இதை ஹஸ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது சற்று பெரிய துவாவாகும். எனவே இதன் மொழியாக்கத்தை மட்டும் படிக்கின்றேன். அல்லாஹ்வே, சோம்பேறித்தனத்திலிருந்தும் முதுமையிலிருந்தும் சுமை விழுவதிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ்வே, நெருப்பின் தண்டனையிலிருந்தும் நெருப்பின் சோதனைகளிலிருந்தும் கபரின் சோதனைகளிலிருந்தும் கபரின் தண்டனைகளிலிருந்தும் செல்வத்தின் சோதனைகளிலிருந்தும் தீங்கிலிருந்தும் பிறரை நாடுவதன் குழப்பத்தின் தீமையிலிருந்தும் மஸீஹுத் தஜ்ஜாலின் குழப்பத்தின் தீமைகளிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹ்வே, என்னுடைய தவறுகளை குளிர்ந்த நீரை கொண்டு கழுவுவாயாக. மேலும் எவ்வாறு வெள்ளை ஆடையிலிருந்து அசுத்தம் கழுவப்படுகின்றதோ அதே போன்று என்னுடைய உள்ளத்தின் தவறுகளை தூய்மைப்படுத்துவாயாக. மேலும் எவ்வாறு நீ கிழக்கு மற்றும் மேற்கு கிடையே தூரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றாயோ அதே போன்று என்னுடைய மற்றும் என்னுடைய பாவங்களுக்கு இடையே தூரத்தை ஏற்படுத்துவாயாக. ஆக இதில் பல துவாக்கள் வந்துவிட்டன. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை செய்து வந்தார்கள் என்றால், நான் முன்பும் கூறியிருந்தேன், இதே போன்ற ஒத்த ஹதீஸ் நாம் எந்த அளவுக்கு இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக இந்த துவாக்கள் தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும், ஜமாத்தின் வாழ்விலும் பயனளிக்கும். ஆனால் அத்தோடு நாம் இந்த துவாக்களை செய்யும் பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த அந்த வேதனையையும் உணர வேண்டும். அன்னார் தனக்காக மட்டும் செய்யவில்லை, மாறாக தன்னுடைய உம்மத்திற்காக செய்து வந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை செய்யும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட வேதனை இருந்திருக்கும் என்பதையும் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அன்னார் மஸீஹுத் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து குறிப்பாக பாதுகாப்பு கேட்டார்கள். இது இந்த காலத்தில் தனது உச்சத்தில் இருக்கின்றது. எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாகிய வாக்களிக்கப்பட்ட மசீஹின் அடிமைகளும் குறிப்பாக இந்த துவாவின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இந்த குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு, குறிப்பாக தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கும், உலகை பாதுகாப்பதற்கும் இந்த துவாவின் அவசியம் உள்ளது. புகாரியில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையில் செய்த துவா பற்றி வருகிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்தால் இந்த துவாவை செய்வார்கள். இந்த துவாவும் பெரியதாகும். அதன் மொழியாக்கத்தை படிக்கின்றேன். அல்லாஹ்வே, அனைத்து புகழுக்கும் உரியவன், நீயே வானங்கள் மற்றும் பூமியை நிலைத்திருக்க செய்பவன், மேலும் அவைகளில் இருப்பவற்றையும், மேலும் எல்லா வகையான புகழுக்கும் தகுதியுடையவன். வானம் மற்றும் பூமி மற்றும் அவைகளில் இருப்பவை ஆகியவற்றின் அரசாட்சி உன்னுடையது. எல்லா புகழுக்கும் உரித்தானவன் நீயே. வானம் மற்றும் பூமியின் ஒளி நீயே, மேலும் அவைகளில் இருப்பவைகளின் ஒளியும் நீயே. எல்லா வகையான புகழும் உனக்கே உரியதாகும். நீ உண்மையாவாய். உன்னுடைய வாக்குறுதி உண்மையாகும். உன்னை சந்திப்பது உண்மையாகும். உன்னுடைய கூற்று உண்மையாகும். உன்னுடைய சொர்க்கம் உண்மையாகும். நெருப்பு உண்மையாகும். நபிமார்கள் உண்மையாளர்களாவார்கள். மேலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளராவார். மேலும் வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் உண்மையானது. அல்லாஹ்வே, நான் உன்னிடத்தில் குனிந்துள்ளேன். மேலும் உனக்காகவே சண்டையிட்டுள்ளேன். மேலும் உன்னிடமே தீர்ப்பை நாடுகின்றேன். எனவே நான் முன்னர் அனுப்பியதையும் மேலும் பின்னர் அனுப்புவதையும், நான் மறைத்ததையும் நான் வெளிப்படுத்தியதையும் நீ எனக்கு மன்னித்தருள்வாயாக. நீயே முன்னும் உள்ளாய், நீயே பின்னும் உள்ளாய். நீ மட்டுமே இறை வணக்கத்திற்கு தகுதியானவனாவாய். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவு போகிறது, ஒருவர் கூறினார், யா ரசூல் அல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இன்று இரவு உங்களுடைய துஆவை கேட்டேன். எனக்கு கேட்டது என்னவென்றால், நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி வ வஸ்இலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீமா ரசக்தனி. அதாவது, அல்லாஹ்வே, எனக்கு என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எனக்காக என்னுடைய வீட்டை விரிவானதாக்குவாயாக. நீ எனக்கு ரிஸ்காக வழங்கியதில் பரக்கச் செய்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொற்களில் ஏதேனும் ஒன்று விடுபட்டுள்ளதா என்று நீங்கள் பாருங்கள் என கூறினார்கள். இது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாக்களாகும். இந்த துவாக்களின் மொழியாக்கத்தை குறைந்தபட்சம் மனனம் செய்து அல்லது இதனுடைய பொருளை புரிந்து இவ்வாறு நாமும் துவா செய்ய வேண்டும். பிறகு புகாரியில் ஒரு துவா இவ்வாறு வருகின்றது, அல்லாஹும் மஜ்அல் ஃபி கல்பி நூரன் வஃபி பசரி நூரன் வஃபி சம்ஈ நூரன் வஅன் யமீனி நூரன் வஅன் யசாரி நூரன் வஃபௌகி நூரன் வதஹ்தி நூரன் வஅமாமி நூரன் வஃகல்ஃபி நூரன் வஜ்அல்லி நூரா. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த அறிவு போகிறது. இவ்வாறு துவா செய்து வந்தார்கள், அல்லாஹ்வே, என்னுடைய உள்ளத்தில் ஒளியை வைப்பாயாக. என்னுடைய அகப்பார்வையிலும் புறப்பார்வையிலும் ஒளியை வைப்பாயாக. என்னுடைய காதுகளில் ஒளியை வைப்பாயாக. எனது வளப்புறம் ஒளியை வைப்பாயாக. எனது இடப்புறமும் ஒளியை வைப்பாயாக. எனக்கு மேலும் ஒளியை வைப்பாயாக. எனக்கு கீழும் ஒளியே இருக்கட்டுமாக. எனக்கு முன்னும் ஒளியே இருக்கட்டுமாக. எனக்கு பின்னும் ஒளியாக இருக்கட்டுமாக. எனக்கு முற்றிலும் ஒளியாக ஆக்கிவிடுவாயாக. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு துவா பற்றி இவ்வாறு வருகிறது, ஜியாத் பின் இலாக்கா தன்னுடைய தந்தையின் சகோதரர் குத்பா பின் மாலிக்கிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்து வந்தார்கள், அல்லாஹ்வே, எனது தீய ஒழுக்கம், தீய செயல் மற்றும் தீய எண்ணங்களிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மனிதன் இந்த துவாவை செய்தால், மேலும் வேதனையுடன் செய்தால், பெரும்பாலான தீமைகள் நீங்கிவிடும். மேலும் நன்மைகள் உருவாகிவிடும். பிறகு இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அபு ஒபாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அதிகமாக துவா செய்தார்கள் என்றால், எங்களுக்கு அதில் ஒன்றும் நினைவில் இருக்கவில்லை. அதாவது அமர்ந்திருந்திருப்பார்கள், துவாக்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள், பல துவாக்கள் செய்திருப்பார்கள். கூறுகிறார், நாங்கள் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூல் அல்லா, தாங்கள் அதிகமான துவாக்களை செய்தீர்கள், ஆனால் எங்களுக்கு அதில் எதுவும் நினைவில் இல்லை என்றோம். அதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த அனைத்து துவாக்களின் ஒருமித்த துவாவான ஒரு துவாவை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா, கவனமாக கேளுங்கள். அன்னார் கூறினார்கள், நீங்கள் இவ்வாறு துவா செய்யுங்கள். அல்லாஹுவே, நாங்கள் உன்னிடத்தில் உன்னுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மையை வேண்டினார்களோ அந்த நன்மையை கேட்கின்றோம். மேலும் உன்னுடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் எந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்து நாங்களும் பாதுகாப்பு தேடுகின்றோம். உண்மையான உதவியாளன் நீயே ஆவாய். நாங்கள் உன்னிடமே கேட்கின்றோம். அல்லாஹுவின் உதவி இல்லாமல் எங்களுக்கு நன்மை செய்யும் ஆற்றலும் இல்லை, மேலும் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் சக்தியும் இல்லை. ஆக இந்த துவாவை நாம் செய்வோம் என்றால், எங்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் உருவாகுமோ, அதே வேளையில் இந்த அனைத்து ஒருமித்த துவாக்களும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும். பிறகு மன்னிப்பிற்கான ஒரு துவா ஹஜ்ரத் அபு மூசா அஷரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்து வந்தார்கள், என்னுடைய இறைவா, என்னுடைய தவறுகளையும் என்னுடைய அறிவினங்களையும் என்னுடைய அனைத்து விவகாரங்களில் எனது எல்லை மீறல்களையும் அதை நீ நன்கு அறிவாய், எனக்காக மன்னித்தருள்வாயாக. இறைவா, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை செய்கின்றார்கள். அன்னாரிடத்தில் இந்த தீமைகள் இருந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க முடியாது, நன்மைகள் மட்டுமே இருந்தன. ஆனால் உம்மத்திற்காக, உம்மத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காக அன்னார் கூறுகிறார்கள், என்னுடைய அல்லாஹ்வே, என்னுடைய தவறுகளையும் அறிந்து செய்த தவறுகளையும் அறிவீனத்தின் காரணமாக வெளிப்பட்ட தவறுகளையும் எனக்காக மன்னித்தருள்வாயாக. இவைகள் அனைத்தும் என் தரப்பிலிருந்து நிகழ்ந்துள்ளன. அல்லாஹ்வே, எனக்கு நான் முன்னர் செய்த பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, பின்னர் வெளிப்படும் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, நான் மறைத்து செய்தவைகளையும் நான் வெளிப்படையாக செய்ததையும் மன்னித்தருள்வாயாக. நீயே முன்னும் உள்ளாய் பின்னும் உள்ளாய், மேலும் நீ எல்லாவற்றின் மீதும் வல்லமை உள்ளவன் ஆவாய். ஆக புகாரியின் இந்த ஹதீஸில் இந்த அறிவிப்புகள் நாம் துவா செய்ய வேண்டும் என்பதற்காக கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. பிறகு துன்பம் மற்றும் வேதனைக்குரிய நேரத்தில் செய்யும் துவா பற்றி இவ்வாறு வருகிறது. ல இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், ல இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், ல இலாஹ இல்லல்லாஹு ரப்பு ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். அதாவது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்தின் நிலைமையில் இவ்வாறு துவா செய்து வந்தார்கள், அல்லாஹுவே, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, அவன் மகத்தானவனும் மென்மையானவனும் ஆவான். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, அவன் மகத்தான அரியணையின் இறைவனாவான். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, அவன் வானம் மற்றும் பூமி மற்றும் கண்ணியத்திற்குரிய அரியணையின் இறைவனாவான். பிறகு சோதனை நேரத்தில் செய்யும் ஒரு துவா இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் கூறியுள்ளார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யதஅவ்வது மின் ஜஹ்தில் பலாயி வ தரகி ஷகாயி வ சூஇல் கதாயி வ ஷமாதத்தில் அஅதா. ஹஜ்ரத் அபு ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க முடியாத சோதனை, துரதிர்ஷ்டம், தீய நியதி மற்றும் எதிரி மகிழ்ச்சி அடைதல் இவைகளிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி வந்தார்கள். உலகின் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹ்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி வ அஊது பிக மின் அன்னுரத்த இல அர்தலில் உமரி வ அஊது பிக மின் ஃபித்னத்தி துன்யா வ அஸாபில் கப்ர். முஸ்அப் பின் ஸஅத் பின் அபி வக்காஸ் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த சொற்களை எவ்வாறு கற்பித்து வந்தார்கள் என்றால், எவ்வாறு எழுத படிக்க கற்பிக்கப்படுமோ அவ்வாறு எழுத செய்தார்கள், வலியுறுத்தி கூறினார்கள், இவ்வாறு துவா செய்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வே, நான் கர்மித்தனத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், கோழைத்தனத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், மேலும் மேலும் மிகவும் முதிர்ந்த நிலைமைக்கு திரும்புவதிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். உலக சோதனைகளில் சிக்குவதிலிருந்தும் கபரின் வேதனையில் ஆழ்த்தப்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். இது மிகவும் ஒருங்கிணைந்த ஒரு துவா ஆகும். நேர்வழியை பெறுவதற்கான துவா. இதன் மொழியாக்கம் இவ்வாறாகும். இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தந்தையார் உசேன் அவர்களிடத்தில் கூறினார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு இரண்டு வாக்கியங்களை கற்றுத்தருவேன், அது உனக்கு நன்மை வைப்பதற்கு காரணியாக இருக்கும். அவர்கள் கூறுகிறார்கள், உசேன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவர்கள் கூறினார்கள், யார் ரசூல் அல்லாஹ், எனக்கு கற்றுத்தருவதாக வாக்குறுதி வழங்கிய அந்த இரண்டு வாக்கியங்களை கற்றுத்தாருங்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு கூறுங்கள், அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வ அயிதுனி மின் ஷர்ரி நஃப்ஸி, அல்லாஹ்வே எனக்கு என்னுடைய நேர்வழிக்கான வழிமுறையை இல்ஹாமாக வழங்குவாயாக, எனது ஆன்மாவின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இந்த துவாவும் இந்த காலத்தில் அதிகமாக செய்ய வேண்டிய தேவை உள்ளது. எதிரிகளின் தீய எண்ணங்களுக்கு எதிரான துவா. அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபி நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். ஹஜ்ரத் அபு பர்தா பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கூறினார்கள், என்னுடைய தந்தையார் என்னிடத்தில் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் சமுதாயம் புறமிருந்து அச்சத்தை உணர்ந்தார்கள் என்றால் இந்த சொற்களில் துவா செய்து வந்தார்கள், அல்லாஹ்வே நாங்கள் உன்னையே அவர்களின் நெஞ்சங்களுக்கு எதிராக வைக்கின்றோம், மேலும் அவர்களின் தீங்கிலிருந்து உன்னிடமே பாதுகாப்பு தேடுகின்றோம். இன்றைய நாட்களில் அகமதிகள் இந்த துவாவையும் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மை எதிரிகளின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக வைப்பானாக. இப்பொழுது நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற துவாக்கள் தொடர்பாக எடுத்துரைப்பேன். அவைகளில் சில மேற்கோள்களாகும், சில துவாக்களாகும். மௌலவி நசீர் ஹுசைன் சாஹிப் தன்னுடைய ஒரு கடிதத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதினார்கள், இறைவனை அடைவதற்கான வழிமுறை என்ன, எவ்வாறு நாம் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்த முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பதிலாவது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு, வழிமுறை என்னவென்றால் தொழுகையில் உங்களுக்காக துவா செய்து வாருங்கள், மேலோட்டமான தொழுகையின் மூலமாக மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள், மாறாக எதுவரை சாத்தியமோ கவனத்தோடு தொழுகையை நிறைவேற்றுங்கள், கவனம் உருவாகவில்லை என்றால் ஐவேளையும் ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவனிடத்தில் ஒவ்வொரு ரக்காத்திற்கு பிறகும் எழுந்து நின்று, ருக்குவிற்கு பிறகும் எழுந்து நின்று இவ்வாறு துவா செய்யுங்கள். எப்பொழுது எழுந்து நிற்போமா அப்போது இவ்வாறு துவா செய்யுங்கள், இறைவா வல்லமையும் கம்பீரமும் உடைய இறைவா, நான் பாவியாக இருக்கின்றேன், பாவம் எனும் விஷமானது என்னுடைய உள்ளத்தில் மற்றும் என்னுடைய நாடி நரம்பில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் எனக்கு உருக்கமும் தொழுகையில் இன்பமும் கிடைக்கவில்லை, நீ உனது அருளால் எனது பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய குறைகளை மன்னிப்பாயாக, என்னுடைய உள்ளத்தை மென்மையானதாக்குவாயாக, என்னுடைய உள்ளத்தில் உனது மேன்மை மற்றும் உன் மீதான அச்சம் மற்றும் உன் மீதான நேசத்தை போடுவாயாக, அதன் மூலமாக என்னுடைய உள்ளம் கடினமாக இருப்பதிலிருந்து அகல வேண்டும், தொழுகையின் இன்பம் கிடைக்க வேண்டும். ஆக தொழுகையில் கவனத்தை ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். பிறகு மற்றொரு இடத்தில் அன்னார் இவ்வாறு துவா செய்தார்கள், பேருபகாரம் செய்பவனாக இருக்கும் எனது இறைவனே, நான் உன்னுடைய இயலாத அடியான், பாவங்கள் நிறைந்த கவனமின்மை உடையவனாக இருக்கின்றேன், நீ என்னிடமிருந்து அநீதியின் மீது அநீதியை கண்டாய், மேலும் அருள் மீது அருள் புரிந்தாய், பாவங்களின் மீது பாவத்தை பார்த்தாய், பேருபகாரத்தின் மீது பேருபகாரம் செய்தாய், நீதான் எப்பொழுதும் என்னை திரையிட்டாய், மேலும் உன்னுடைய அளவற்ற அருள்களை எனக்கு வழங்கினாய், எனவே இப்பொழுதும் இயலாத இந்த பாவங்கள் நிறைந்த அடியானின் மீது கருணை புரிவாயாக, என்னுடைய துர்பாக்கியம் நீக்குவாயாக, மேலும் என்னுடைய இந்த துக்கத்தை நீக்குவாயாக, உன்னை தவிர வேறு எனக்கு எந்த வழியும் இல்லை. இந்த துவாவை தினசரி செய்து வர வேண்டும் என நான் நினைக்கின்றேன். தம்மை சீர்தூர்த்தி பார்க்க வேண்டும். இந்த துவாவானது அன்னார் முதலாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதியிருந்தார்கள். அன்னாரின் அந்தஸ்தை பார்த்து நாம் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும், எந்த அளவுக்கு கவனத்தோடு நாம் இந்த துவாவை செய்ய வேண்டும். ஹஜ்ரத் முதலாவது ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு இந்த துவாவை எழுதினார்கள் என்றால் நாமோ இந்த துவாவின் பக்கம் அதிகமான முறையில் கவனம் செலுத்த வேண்டும். உள்ளத்தால் துவா எழும்பொழுது பிறகு அல்லாஹினுடைய அருட்களை ஈர்த்து வரும். பிறகு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு துவா இது. அன்னாருடைய பணிவு மற்றும் இறையச்சத்தை வெளிப்படுத்துகின்ற அதே வேளையில் நாமும் நம்முடைய நிலைமைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதன் பக்கம் கவனமூட்டுகிறது. இவ்வாறு துவா செய்யுங்கள். அன்னார் கூறினார்கள், அனைத்து உலகங்களின் இறைவனே, நான் உன்னுடைய பேருபகாரங்களுக்கு நன்றி செலுத்த இயலாது. நீ மிகவும் கருணையாளனும் கண்ணியத்திற்குரியவனும் ஆவாய். என் மீது உனது பெரும்பெரும் பேருபகாரங்கள் உள்ளன. நான் அழிந்து விடாதிருக்க எனது பாவங்களை மன்னிப்பாயாக. எனது உள்ளத்தில் உன் மீதான களப்பற்ற நேசத்தை போடுவாயாக. அதன் மூலமாக எனக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும். எனது குற்றம் குறைகளை திரையிடுவாயாக. மேலும் என்னிடமிருந்து நீ திருப்தி அடையக்கூடிய வகையிலான செயல்களை வெளிப்படச் செய்வாயாக. நான் உனது கண்ணியத்திற்குரிய முகத்துடன் உன்னுடைய கோபம் என் மீது இறங்குவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். கருணை புரிவாயாக, கருணை புரிவாயாக, கருணை புரிவாயாக. இம்மை மற்றும் மறுமையுடைய தீமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. எல்லா வகையான அருளும் உனது கைகளிலேயே உள்ளது. ஆமீன். பிறகு அன்னாரின் இன்னொரு துவா, இதை அன்னார் சமாதான தூது நூலின் ஆரம்பத்தில் எழுதியுள்ளார்கள். இதன் பக்கமும் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கூறினார்கள், எனது வல்லமையுள்ள இறைவனே, என்னுடைய நேசத்திற்குரிய வழிகாட்டியே, உனக்கு உண்மையான மற்றும் விசுவாசம் உள்ளவர்கள் அடைந்த உன்னை அடையக்கூடிய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. தீமைகளை மட்டுமே நோக்கமாக கொண்ட வழிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அல்லது காழ்ப்புணர்ச்சி, உலக பேராசை இவைகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. மார்க்கம் எங்களின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். பெரிதோர் இடத்தில் நமக்கு அறிவுரை வழங்கியவாறு அன்னார் கூறினார்கள், எல்லாவற்றையும் விட சிறந்த துவா என்னவென்றால், இறைவனுடைய திருப்தி மற்றும் பாவங்களிலிருந்து இரட்சிப்பு கிடைக்க வேண்டுமென்றால், பாவங்களினாலேயே உள்ளம் கடினமாகின்றது, மேலும் மனிதன் உலகத்தின் பூச்சியாக ஆகிவிடுகின்றான். நம்முடைய துவா எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால், இறைவா, உள்ளத்தை கடினமாக்கக்கூடிய பாவங்களிலிருந்து எங்களை தூரமாக்குவாயாக, மேலும் உன்னுடைய திருப்திக்குரிய வழியை திறந்து தருவாயாக. பிறகு அன்னாரின் இன்னொரு துவா, அதாவது, நாங்கள் உன்னுடைய பாவம் செய்த அடியார்களாகவும் மன இச்சை மேலோங்கி இருக்கிறது, நீ எங்களை மன்னித்தருள்வாயாக. மறுமையின் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உலகை சீர்திருத்துவதின் வேதனையில் அன்னாரின் ஒரு துவா இவ்வாறு வருகிறது, குழந்தைகளுக்கும் கல்லாதவர்களுக்கும் புரிதலை வழங்குகின்றாய், மேலும் இவ்வுலகின் தத்துவவாதிகள் மற்றும் ஞானிகளின் கண்களிலும் உள்ளங்களிலும் கடுமையான இருளின் திரையை போடுகிறாய் என்பது ஆரம்பத்திலிருந்தே உனது நடைமுறையாக இருந்தாலும், நான் உன்னிடத்தில் பணிவுடனும் உருக்கத்துடனும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அந்த மக்களிலிருந்து ஒரு கூட்டத்தினரை எம் பக்கம் இழுத்துவா. அதாவது, பெரும் கற்றறிந்த மக்கள் அவர்களில் ஒரு கூட்டத்தினரை நம் பக்கம் இழுத்துவா. எவ்வாறு நீ சிலரை இழுத்திருக்கின்றாயோ அவர்களுக்கும் கண்களை வழங்குவாயாக, செவியை வழங்குவாயாக, உள்ளத்தை வழங்குவாயாக. அதன் மூலமாக அவர்கள் நீ தனது நேரத்தில் இறக்கிய இந்த அருளை பார்ப்பவர்களாகவும் கேட்பவர்களாகவும் புரிபவர்களாகவும் ஆக வேண்டும். அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையை. இந்த அருளை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய கவனம் ஏற்படட்டுமாக. நீ விரும்பினால் அவ்வாறு செய்ய இயலும். ஏனென்றால் உன் முன்னால் சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை. அன்னாரை பின்பற்றியவாறு இன்றும் நாம் இந்த துவாவை செய்வது அவசியமானதாகும். உலகிற்கு, குறிப்பாக முஸ்லிம் உம்மத்தின் சீர்திருத்தத்திற்கு. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மாண்பானது அவர்களுக்கு கிடைக்கும் உலகில் இன்று எல்லா இடமும் அவர்கள் இழிவடைகிறார்கள். இதிலிருந்தும் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இறைவன் நம்முடைய தலைவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் அறிவை வழங்குவானாக. அவர்களில் நல்லியல்பு கொண்ட சில மக்களும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை இழுத்து வருவானாக. எனவே நாம் மிகுந்த வேதனையோடு இந்த துவாவை செய்ய வேண்டும். பிறகு அன்னாரின் ஒரு துவா பற்றி இவ்வாறு வருகிறது, கடிதத்தில் அன்னார் இந்த துவாவை எழுதியிருந்தார்கள், அதிகமாக துவா செய்து வாருங்கள், மேலும் பணிவை தமது பண்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வெறும் சடங்காக வழக்கமாக நாவினால் மட்டும் செய்யப்படும் துவா ஒன்றுமற்றதாகும். துவா செய்யும் பொழுது கடமையான தொழுகைகள் மட்டுமின்றி தனிமையிலும் உங்களுடைய நாவுகளில் மிகுந்த பணிவோடு துவா செய்யுங்கள். அதாவது, கடமையான தொழுகைகளில் மட்டும் இன்றி நஃபில் தொழுகைகளிலும் மிகுந்த பணிவுடன், எவ்வாறு ஒரு சிறியதிலும் சிறிய அடியானை போன்று இறைவனிடத்தில் துவா செய்யுங்கள். அகில உலகங்களின் இறைவனே, நான் உனது பேருபகாரங்களுக்கு நன்றி செலுத்த இயலாது. நீ மிகுந்த கருணையாளனும் கண்ணியமானவனும் ஆவாய். உனது பேருபகாரங்கள் என் மீது ஏராளம் உள்ளன. நான் அழிந்து போகாத வண்ணம் எனது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எனது உள்ளத்தில் உன்னுடைய களப்பற்ற நேசத்தை போடுவாயாக. அதன் மூலம் எனக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும். எனது குறைகளை திரையிடுவாயாக. நீ பொருந்தத்தக்க வகையிலான நற்செயல்களை என்னிடமிருந்து வெளிப்படுத்துவாயாக. நான் உன்னுடைய கண்ணியத்திற்குரிய முகத்திடம் உன்னுடைய கோபம் என் மீது இறங்காமல் இருக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். கருணை புரிவாயாக. மார்க்கம் மற்றும் மறுமையுடைய சோதனைகளிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. எல்லா வகையான அருள்களும் உனது கைகளிலேயே உள்ளது. ஆமீன். மேலும் இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நாம் அதிகம் அதிகமாக சலவாத் ஓதுவதும் அவசியமாகும். தரூத் இல்லாமல் நம்முடைய துவாக்கள் காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன, அல்லாஹுவரை சென்றடைவதில்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத். இதை நாம் அதிகமதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. நாம் உள்ளத்தால் துவாக்கள் செய்யக்கூடியவர்கள் ஆவோமாக. தங்களுடைய மொழிகளிலும் துவாக்களை செய்யுங்கள். உண்மையான நிம்மதியற்ற தன்மை மற்றும் துன்பத்திற்குரியவருடைய நிலையை உடையவராக ஆகி துவா செய்யுங்கள். அதன் மூலமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துவாக்கள் எழ வேண்டும். ரமலானின் அருட்களை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கச் செய்வதற்காகவும் துவா செய்யுங்கள். இந்த ஜுமாவின் அருட்களிலிருந்தும் எதிர்வரும் அனைத்து ஜுமாக்களின் அருள்களையும் நாம் பெறுபவர்கள் ஆவோமாக. அதிரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட குற்றத்திற்காக சிறையில் அடைபட்டு இருப்பவர்களுக்காக, அவர்களினுடைய விடுதலைக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். அவர்கள் பாகிஸ்தானில் இருந்தாலும், ஏமனில் இருந்தாலும், அல்லது வேறு எந்த இடங்களில் இருந்தாலும், அல்லாஹ் அவர்களுக்கும் விடுதலைக்கான ஏற்பாட்டை செய்வானாக. தீயவர்களின் தீங்கை அவர்கள் மீது திருப்புவானாக. நாமும் நம்முடைய தலைமுறையும் போரின் நெருப்பிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கும் அதற்கு பிறகு வரும் தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கும் அதிகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. இப்பொழுது போர் முன் நிற்பதாக தெரிகிறது. இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உலகப்போர் ஆரம்பித்து விட்டது. ஆனால் உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கு இதை பற்றிய கவலை இல்லை. அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், பொதுமக்கள் மட்டும்தான் மரணிப்பார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இது அவர்களினுடைய தப்பெண்ணமாகும். அவர்கள் தங்களுடைய அகங்காரத்தை முன்வைக்கின்றார்கள். பொதுமக்களை பற்றிய எந்த பொருட்படுத்துதலும் இல்லை. இவைகள்தான் தஜ்ஜாலிய செயல்களாகும். பொதுமக்களை தங்களுடைய சதி வலையில் ஆழ்த்தி விட்டார்கள். நாங்கள் உங்களுக்காக இதை செய்கிறோம், அதை செய்கிறோம் என்கின்றனர். இப்பொழுது பொதுமக்களிலும் சில இடங்களில் குரல்கள் எழத் தொடங்கிவிட்டன. ஆனால் அவர்களினுடைய இந்த சூழ்ச்சிகள் மக்களை இறைவனை விட்டு தூரம் ஆக்கிவிட்டது. இவர்கள் தாமும் தூரத்தில் இருக்கின்றார்கள். அத்தோடு எல்லா வகையான வெட்கக்கேடான செயல்கள் மற்றும் துர்பாக்கியமான செயல்கள் உச்சத்தில் இருக்கின்றன. இதுவும் அல்லாஹுவுக்கு விருப்பமானதில்லை. இதன் விளைவு என்னவாக இருக்கும் என்றால் அல்லாஹுவின் பிடியில் வருவார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அகமதிகள் தங்களை இறைவனுக்கு அருகில் செல்ல வேண்டிய மற்றும் துவாக்களில் உருக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது. அதன் மூலம் அவர்களின் தீங்கிலிருந்து தப்பிக்க முடிய வேண்டும். அவர்களில் உள்ள நல்லியல்பு கொண்ட மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அவர்களும் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்களாக. நான் கூறியது போன்று உலகப்போர் ஆரம்பித்து விட்டது. பாலஸ்தீனத்தின் எல்லைகளை விட்டு இப்பொழுது இந்த போரானது வெளியேறிவிட்டது. சிரியாவில் ஈரானின் தூதரகத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இது எந்த சட்டத்தின் கீழும் ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். இதை இஸ்ரேல் செய்துள்ளதால் உலகம் அமைதியாக இருக்கின்றது. இனி போர் இன்னும் பரவும். அவர்களின் உதவி பணியாளர்கள் மரணித்ததற்கு இப்பொழுது கூச்சலிடப்படுகிறது. சில மக்கள் பேசத் தொடங்கியுள்ளார்கள். ஆனால் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் மரணிக்கும் பொழுது அமைதியாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்களின் மக்கள் மரணிக்கும் பொழுது இவர்கள் இந்த வேதனையை உணர்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் மனித குலத்தை பாதுகாப்பானாக. மேலும் நமக்கும் துவாக்களில் நம்முடைய உரிமையை செலுத்துவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون உஸ்குருல்லாஹ யஸ்குர்கும் வதூஹு யஸ்தஜிப் லகும் வலதிக்ருல்லாஹி அக்பர்.